My beloved brothers and sisters.
என் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, பன்னிரு அப்போஸ்தலர் குலவத்தின் ஒரு அங்கத்தினராக அக்டோபர் 4, 1963 நாள் அதிகரிக்கப்பட்டிருந்து இது மாநாடு 49 ஆண்டுகளாக குறிக்கிறது. 49 ஆண்டுகளுக்கு ஒரு நீண்ட காலம் ஆயினும் ஆசாரியப்பு கூடார மேடையில் நான் இன்று என்னுடைய முதல் மாநாட்டு உரையை கொடுத்திருந்ததில் இந்த நேரம் அநேக வழிகளில் மிக குறைவாக தோன்றுகிறது.
Much has changed.
அக்டோபர் 4, 1963 அநேகமானவை மாறிவிட்டன. உலக வரலாற்றில் நாம் ஒரு விசேஷித்த காலத்தில் வாழ்கிறோம். மிக அதிகமாக நாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். இருந்தும் நம்மை சுற்றியுள்ள பிரச்சனைகளையும் அதிக சுதந்திரத்தையும் பார்த்து சேர்ந்து போகலாமா இருப்பதற்கு சில நேரங்களில் கடினமாக இருக்கிறது. மாறாக எதிர்மாறாக வாழ்வதை விட ஒரு அடி பின்னால் வைத்து சிறிதாக தோன்றுகிறதையும் சில நேரங்களில் ஆசீர்வாதங்களை கவனியாயிருப்பதையும் சேர்த்து நமது வாழ்வில் உள்ள ஆசீர்வாதங்களை நாம் கருத்தில் கொண்டால் அதிக சந்தோஷத்தையும் நாம் காண முடியும் என்பதை நான் கண்டிப்பேன். கடந்த 49 ஆண்டுகளை நான் திரும்பி பார்க்கும்போது சில கண்டுபிடிப்புகளை நான் செய்தேன். அசாதாரணமானவை என அவை கருதப்பட வேண்டிய அவசியம் இல்லாத எனக்கு ஏற்பட்ட அந்த எண்ணில் அடங்காத அனுபவங்கள் ஒன்று. உண்மையிலே அவைகள் வெளியேகும் போது வழக்கமாக அவைகளை விசேஷம் மற்றவையாகவும் சாதாரணமானதாகவும் தோன்றுகிறது. இருந்தும் திரும்பி பார்க்கையில் அவைகள் வழிகள் சிறப்பாக்கி ஆசீர்வதிக்கிறது. அதில் குறைந்த கூட என்னிடம் அடையே அல்ல அந்த பயிற்சியை நான் உங்களுக்கு சிபாரிசிக்கிறேன். அதாவது, நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு கண் கொடுப்பை எடுத்து குறிப்பாக நீங்கள் பெற்ற பெரியதும் சிறிதுமான ஆசீர்வாதங்களை நேசிப்பார். தொடர்ந்து பாதுகாக்கப்பட்ட பல ஆண்டுகளில் என்னுடைய சொந்த பரிசீலனையின் போது நமது ஜெபங்கள் கேட்கப்படுகிறது என்றும் பதில் அளிக்கப்படுகிறது என்றும் நான் அறிந்திருக்கிறது. மர்மன் புத்தகத்தில் 2 காணப்படுகிற சத்தியம் நமக்கு பிரசித்தமானது. சந்தோஷமா இருக்கிற மனுஷன் பிழைத்திருக்கிறான். ஜெபத்தின் மூலமாக நமது பரலோக பிதாவிடம் நாம் தொடர்பு கொள்ளலாம் என்று அந்த ஜெபங்கள் கேட்கப்பட்டு பதில் அளிக்கப்படும் என்பதை நாம் அடையலாம். காணும்போது அதிக சந்தோஷத்தம் வருகிறது என நான் சாட்சி கொடுக்கிறேன். ஒருவேளை எவ்வாறு எப்போது பதிலளிக்கும் என்று நாம் எதிர்பார்க்க முடியாமல் இருக்கலாம். ஆனால் அவைகளை நம்மை அறிந்திருக்கிற, நம்மை முற்றிலுமாக நேசிக்கிற, நமது சந்தோஷத்தை விரும்புகிற ஒரு பரலோக பிதாவால் பதிலளிக்கப்படும். தாழ்மையாயிரு, கர்த்தராகிய உன்னுடைய தேவன் கரம் பிடித்து உன்னை நடத்துவார். உன்னுடைய ஜெபங்களுக்காக உனக்கு பதில் அளிப்பார் என அவர் நமக்கு வாக்களிக்கவில்லையா? ஜெபங்கள் கேட்டப்பட்டு பதிலளிக்கப்பட்ட அதை திரும்பி பார்க்கையில் என்னுடைய வாழ்க்கையில் அப்படியே மாற்றவங்கள் வாழ்க்கையிலும் கொண்டு வரப்பட்ட ஆசீர்வாதங்களை ஒரு சிறிய மாதிரியான அனுபவங்களை எனக்கு கொடுக்கப்பட்ட அடுத்தில் சில நிமிடங்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஏறக்குறைய நினைவுபடுத்திய பார்க்க முடியாதிருக்க சில மாதிரிகளை கொடுக்க இத்தனை ஆண்டுகளாக வைக்கப்பட்டிருக்க என்னுடைய அனுதன நடுக்குறிப்பு உதவியது.
In early
1965 ஆரம்பத்தில் பின்னிய மாநாடுகள் கலந்து கொள்ளவும் தெற்கு பசிபிக் பகுதி முழுவதிலும் பிற கூட்டங்களை நடத்தவும் நான் நியமிக்கப்பட்டிருந்தேன். உலகத்தில் அந்த பகுதிக்கு இது என்னுடைய முதல் சந்திப்பு. அது ஒருபோதும் மறக்க முடியாத ஒரு நேரமாயிருந்தது. தலைவர்களை, அங்கத்தினர்களையும் ஊழியக்காரர்களை நாம் சந்தித்த போது இந்த நியாயம் மின் போது நடவற்றில் அநேக ஆவிக்குரிய தன்மைகள் உள்ளதாயிருந்தன. பிப்ரவரி 20-21 வாரம் முடிவின் சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமையில் பிரிஸ்போன பின்னியத்தில் வழக்கமான மாநாடு கூட்டங்கள் நடந்த நாங்கள் பிரிஸ்பேன் ஆஸ்திரேலியாவில் இருந்தும் சனிக்கிழமை கூட்டங்களின் போது பக்கத்து பகுதியிலிருந்து வந்த சேகர தலைவர்களும் நானும் அறிமுகப்படுத்தப்பட்டேன். அவரோடு நான் கை குலுக்கிய போது அவரோடு நான் பேச வேண்டும் என்று, ஆலோசனை அளிக்க வேண்டும் என்று ஒரு பலமான உணர்த்தல் எனக்கு இருந்தது. ஆகவே இது முடிக்கப்பட்ட பின்னரும் நாளான ஞாயிற்றுக்கிழமை காலை கூட்டத்தில் என்னோடு அவருக்கு முடியுமா என்று அவரை நான் கேட்டேன்.
As we did so, I felt impressed to offer him specific suggestions concerning missionary.
இன்னும் அந்த ஞாயிற்றுக்கிழமை கூட்டத்தில் ஒருவரை ஒருவர் சந்திக்க எங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைத்தது. ஒரு சேக்கர தலைவராக அவருக்கு அநேக பொறுப்புகளை பற்றி நாங்கள் பேசினோம். நாங்கள் அப்படி செய்த போது ஊழிய பணியும் அவரது பகுதியில் தங்களுடைய பிரியாசங்களும் முழு நேர ஊழியக்காரர்களுக்கு அவர் அவருடைய அங்கத்தினருக்கும் எவ்வாறு உதவ வேண்டும் என்பது குறித்து விசேஷ ஆலோசனைகளை அவருக்கு வழங்க நான் உணர்த்தப்பட்டேன். சேக்கர தலைவருடைய வாழ்க்கையிலும் நிர்வாகத்திலும் அவருடைய அங்கத்தினர்களும் வாழ்க்கையிலும் அங்குள்ள ஊழியக்காரர்களுக்கு சாதாரணலையும் ஒரு வித்தியாசத்தை உண்டு பண்ணினார். அவருடைய ஆவியானவரால் வழிநடத்தப்பட்டு ஒன்றை நான் ஒப்புக்கொண்டேன். என்னுடைய சகோதர சகோதரிகளே, ஆவியானவரின் வழிநடத்தலுக்கு நாம் செவியாகும் போது கர்த்தரின் நோக்கங்கள் வழக்கமாக நிறைவேறப்படுகிறது. நமக்கு வருகிற உணர்த்தலில் மற்றும் உணர்வுகளின் மேல் நாம் அதிகமாக செயல்படும் போது அவருடைய பணிகள் அதிகமாக நம்மீது கர்த்தர் பொறுப்பளிப்பார் என நான் நம்புகிறேன். முந்தைய செய்திகளில் நான் குறிப்பிட்டதை போல் ஒரு உணர்த்தலை ஒருபோதும் தள்ளிப்போகக்கூடாது என்பதை நான் கற்றுக்கொண்டேன். அநே ஆண்டுகளுக்கு முன் ஒரு சந்தர்ப்பத்தில் சால்ட் லேக் சிட்டி பழைய டெசர்ட் ஜிம்மில் நான் நீந்து கொண்டிருந்த போது புற்றுநோய் நிலையிலும் அதை தொடர்ந்து அறுவை சிகிச்சை அவருடைய கீழ் முழங்கால்களில் உபயோகத்தை இழந்துவிட்ட என்னுடைய நல்ல நண்பர் பல்கலை மருத்துவமனையை போய் சந்திக்கும்படி நான் உணர்த்தப்பட்டேன். உடனே நான் நீச்சல் குளத்தை விட்டு ஆடை அணிந்து இந்த நல்ல மனிதரை பார்க்க புறப்பட்டு போனேன். அவருடைய அறையை நான் அடைந்த போது அது காலியாகிறதை நான் கண்டேன். விசாரித்தால் உடற்பயிற்சிக்காக பயன்படுத்துவதற்கு ஒரு பகுதியான நீச்சல் குள பகுதியில் ஒருவேளை நான் அவரை காணலாம் என்று தெரிந்து கொண்டேன். அது அப்படியே இருப்பதாக தோன்றி அவருடைய சக்கர நாட்காலியின் உதவியால் அவர் அந்த இடத்தை அடைந்து அவர் மட்டும் அந்த அறையில் இருந்ததார். மிக ஆழமான பகுதியான காரையான அந்த அடுத்த பக்கத்தில் அவர் இருந்தார். நான் அவரை அழைத்து எனக்கு வணக்கம் சொல்ல தனது சகோதர நாட்காலியில் திரும்பினார். ஒரு ஆனந்தமான சந்திப்பு எங்களுக்கு இருந்தது. அவரை அவருடைய அறைக்கு நான் அழைத்து வந்து ஆசீர்வாதத்தை அவருக்கு கொடுத்தேன். அந்த நாளில் அவரை முற்றிலுமாக மனம் சேர்ந்த தன்னுடைய உயிரை மயந்து கொள்ள ஆழமாக சிந்தித்துக் கொண்டிருந்தார் என்று என்னுடைய நண்பர் மூலமாக பின்னர் நான் அறிந்தேன். நிவாரணத்திற்காக அவர் ஜெபித்திருக்கிறார். ஆனால் அவருடைய ஜெபங்கள் பதிலளிக்கப்படவில்லை என அவர் உணர ஆரம்பித்தார். அவருடைய பெருந்துயன் முடிவிற்கு இது ஒரு முடிவாய் இருக்கும் என்று எண்ணத்துடன் அவர் நீச்சல் குளத்திற்கு சென்று குளத்தின் ஆழமான பகுதியில் பக்கத்திற்கு அவர் தனது சக்கர நாட்காலில் செலுத்தினார். மேலிருந்து வந்த உணர்த்ததால் நான் அறிந்து ஏற்றுக்கொண்டதால் ஒரு இக்காட்டான கூட்டத்தில் நான் வந்து சேர்ந்தேன். சந்தோஷத்திலும் நன்றி உணர்விலும் நிறைந்த ஆண்டுகளான அநேக அதிக ஆண்டுகளாக என்னுடைய நண்பர் வாழ முடியும். நீச்சல் குளத்தில் அந்த இக்கட்டான நாளில் கர்த்தரின் கரங்களில் நான் ஒரு கருவியாக இருந்ததால் நான் அதிகமாக சந்தோஷப்பட்டேன். மற்றொரு சந்தர்ப்பத்தில் நானும் சகோதரி மான்சனும் நண்பர்களை சந்திக்க விட்டு வீட்டிற்கு திரும்பிக் கொண்டிருந்த போது ஒரு சமயம் எங்கள் தொகுதியில் வசித்த ஒரு வயது முயர்ந்த விதவியை போய் சந்திக்க அநேக மைல்கள் பயணம் செய்து நகரத்துக்குள் நாங்கள் போக வேண்டும் என்று நான் உணர்த்தப்பட்டேன். அவளுடைய பெயர் செல்லா தாமஸ். அந்த நேரத்தில் ஒரு பாதுகாப்பு மையத்தில் வசித்து வந்தாள். அந்த நண்பகாலில் ஆரம்பத்தில் அவள் மிகவும் நலிவுற்று ஆனால் சமாதானமாக அவளது படுகையில் படுத்ததை நாங்கள் கண்டோம். நீண்ட காலமாக ஜெல்லா கணம் தெரியாமல் இருந்ததால் ஆனால் எங்கள் குறைகளை அவள் உடனே அடையாளம் கண்டு கொண்டாள். என்னால் ஒரு ஆசீர்வதிக்கை கொடுக்க முடியுமா என அவள் கேட்டுக்கொண்டு வீட்டுக்கு திரும்ப கர்த்தர் விரும்பினால் மறைக்க அவள் தயாராக இருப்பதாகவும் சொன்னாள். அந்த அறையில் ஒரு எளிமையான சமாதானமும் ஆவி இருந்தது. அந்நிலையத்தில் மீதி இருக்கமும் அவருடைய நேரம் மிக்க குறைவாக இருப்பதும் நாங்கள் அனைவரும் அறிந்திருந்தோம். செல்லா என்னுடைய கைகளை பிடித்து கொண்டு அவளை நான் பார்க்கும் வரும்படி ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்க வேண்டிய அவள் அதிக அக்கறையுடன் ஜெபித்ததுக்காக சொன்னாள். நமது பரலோக பிதாவிடம் நேரடியான உணர்த்தலில் நாங்கள் வந்ததாக அவளிடம் நான் சொன்னேன். அந்நீத்தில் ஒருவேளை இனி நான் அவளை பார்க்க முடியாது என்று அறிந்திருந்தால் அவளது நேற்றில் நான் முத்தமிட்டேன். அடுத்த நாள் மறைத்து போனால் அது நிருப்பமானது. எங்களுடைய இனிமையான செல்வாக்குக்கு சிறிது அறுதலையும் சமாதானத்தையும் கொடுக்க முடிந்தது. அவளுக்கு எனக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இருந்தது. மற்றொருவரின் வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதமாய் இருப்பதாக சந்தர்ப்பம் வழக்கமாக எதிர்பாராமல் வருகிறது. 1983-84 வசந்த காலத்தில் மிக குளிராக ஒரு சனிக்கிழமை இரவு சகோதரி மான்சனும் நானும் மாலை பள்ளத்தாக்கின் மீட்போ யூட்டாவிலிருந்து எங்கள் வீட்டிற்கு அநேக மைல் காரை ஓட்டி கொண்டு வந்து கொண்டிருந்தோம். தட வெப்பநிலை -24°F இருந்தது. அங்கே வீட்டில் எல்லாம் சரியாக இருக்க வேண்டும் என நினைத்து கொண்டோம். எல்லாம் சரியாக இருக்கிறது என்பதை சரிபார்த்து சால்ட் லேக் சிட்டிக்கு திரும்ப நாங்கள் புறப்பட்டோம். நெடுஞ்சாலைக்கு சில மைல்கள் நாங்கள் வந்த இருப்போது அதற்குள்ளே எங்கள் கார் பழுதை அடைந்து விட்டது. தாங்கள் முற்றிலுமாக மாட்டிக்கொண்டோம். அந்த இரவு இருந்ததைப் போல் நாங்கள் எப்பொழுதும் அவ்வளவு குளிர்ந்ததில்லை. அருகிலுள்ள நகரத்தை நோக்கி நாங்கள் வேறுபாடு நடக்க ஆரம்பித்தோம். மிக வேகமாக வானங்கள் எங்களை கடந்து போய் கொண்டிருந்தன. இறுதியாக ஒரு கார் நின்று ஒரு வாலிபன் உதவி முன்வந்தான். எங்கள் வாகனத்துக்குள் டீசல் குளிர்நிலை உரைத்து போய் காரை ஓட்ட முடியாதபடியானதா இறுதியாக நாங்கள் கண்டுபிடித்தோம். இந்த அன்பான வாலிபன் எங்களுடைய வீடு வரை கொண்டு வந்து விட்டான். அவனுடைய உதவிக்காக நான் அவனுக்கு பணம் கொடுத்து முன்வந்தேன். அவன் கருணையுடன் வாங்க மறந்து விட்டான். அவன் பாய் ஸ்கவுட்டில் இருந்ததாகவும் அந்த நன்றாக செய்ய அவன் விரும்பதாகவும் அவன் கூறினான். நான் சொன்னேன், அவனுக்கு அடையாளம் காட்டி உதவ முடிந்ததற்கான சந்தர்ப்பத்துக்காக அவனது பாராட்டுகளை தெரிவித்தேன். ஊழியத்திற்கு போக வயது அவனுக்கு அடைந்து விட்டதாக எண்ணி ஊழியத்திற்கு போக திட்டம் அனுகரிக்காத என்னை அவனிடம் நான் கேட்டேன். என்ன செய்ய வேண்டும் என்று அவனுக்கு உறுதியாக தெரியவில்லை என அவன் சொன்னான். பின் வந்த திங்கட்கிழமை காலை அவனுடைய அன்பிற்காக நன்றி சொல்லி இந்த வாலிபனுக்கு ஒரு கடிதம் எழுதினேன். ஒரு முழு நேர ஊழியம் செய்ய கடிதத்தில் நான் அவனை ஊக்குவித்தேன். என்னுடைய புத்தகங்கள் ஒன்றை ஊழிய சேவைகளை பற்றி அதிகாரங்களை கோடிட்டு கடித்ததுடன் இணைத்து அனுப்பினேன். சுமார் ஒரு வாரத்திற்கு பின் அந்த வாலிபன் தாயார் தொலைபேசியில் அழைத்து அவளுடைய மகன் ஒரு தலை சிறந்த வாலிபன் என்று, ஆனால் அவனுடைய வாழ்க்கையில் சில பழக்க வழக்கங்களால் ஊழியத்திற்கு போக வேண்டும் என்று அவனுடைய நீண்ட கால ஆசை மறந்துவிட்டதாக சொன்னார். அவனுடைய இருதயம் மாற வேண்டும் என்று அவளும் அவனுடைய தந்தை உபவாசம் இருந்து ஜெபித்து சொன்னார். ப்ரோவோ ஆலயத்தில் அவனுடைய பெயரையும் ஜெப பட்டியல் போட்டார்கள். எப்படியாவது சில வழியில் நன்மையாக்க அவனுடைய இருதயம் தொட்டப்பட்டு ஊழியம் செய்வோம், கர்த்தருக்கு உண்மையை உள்ளவனாக ஊழியம் செய்ய அவனுடைய ஆசை நிறைவேறும் என்று அவர்கள் நம்பினார்கள். அவனுடைய சார்பில் அவருடைய ஜெபங்களுக்கும் ஒரு பதிலாக அந்த குளிரான மாலையின் சம்பவங்களை அவள் நோக்குவதற்காக நான் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று அந்த தாய் விரும்பினாள். நான் அதை ஒப்புக்கொண்டேன். அநேக மாதங்களுக்கு பின் இந்த வழிபோனோடு அதிக தொடர்பு பின் பிரிட்டிஷ் கொலம்பியா வான்கோவா ஊழியத்திற்கு அவன் புறப்படுவதற்கு முன்பு அவனுடைய ஊழிய வலியனின் சகோதரி மான்சனும் நானும் அதிகம் சந்தோஷப்பட்டோம். அந்த குளிரான டிசம்பர் இரவில் எங்களுடைய பாதைகள் குறுக்கிட்டது. ஒரு தற்செயலாக நடந்ததா? ஒரு நேரத்தில் அதை நான் நம்பவில்லை. மாறாக அவர்கள் வளர்த்த மகனுக்காக ஒரு தாயின் தகப்பனின் இதயபூர்வ ஜெபங்களுக்கு ஒரு பதிலாக எங்கள் சந்திருப்பதென நான் நம்புகிறேன். மீண்டும் என்னுடைய சகோதர சகோதரிகளே, நமது தெய்வங்களை நமது பரலோக பிதா அறிந்திருக்கிறார். உதவிக்காக நாம் அவரை அழைக்கும் போது நமக்கு அவர் உதவுவார். நம்முடைய எந்த அக்கறையானாலும் அனவையும் மிக சிறியோ அல்லது விசேஷமில்லாதோ அல்ல. நமது வாழ்க்கையின் விவரங்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார். 100 கணக்கானோர் ஒரு பாதையை ஏற்படுத்தி ஒரு சம்பத்திய சம்பவத்தை சொல்லி நான் முடிக்க வேண்டும். 5 மாதங்களுக்கு முன் கான்சஸ் நகர ஆலயத்திற்கு கலசார கொண்டாடத்தில் அந்த நடந்த இந்த மாதிரி எங்கள் வாழ்க்கையில் அதிகமானவை நடந்திருந்ததால் அந்த நேரத்தில் எல்லாமே நடப்பதை போல் இது மற்றொரு அனுபவமாயிருந்ததை தோன்றியது. ஆயினும் ஆலய பிரதிஷ்டை செய்யப்படுவதற்கு முன் கலாச்சாரம் கொண்டாடத்திற்கு சம்பந்தப்பட்ட சூழ்நிலைகளை நான் அறிந்த போது அந்த இரவின் சம்பவம் சாதாரணமானதல்ல என்பதை நான் புரிந்து கொண்டேன். மாறாக அது ஒரு மிக குறிப்பிடத்தக்கது. ஆலய பிரதிஷ்டத்தை எல்லா கலாச்சார நிகழ்ச்சிகளிலும் இணைத்திலும் கான்சஸ் நகரம் மிசோரி ஆலய சேகரத்தில் உள்ள இளம் வயதினர் தாங்கள் சொந்த பகுதிகள் தனிப்பட்ட குழுக்களுக்காக நிகழ்ச்சிகளை ஒத்தகை பார்த்தனர். எப்போதும் எங்கே பிரவேசிப்பது, எங்கே அவர்களோடு நிற்க வேண்டும், அவர்களுக்கு பக்கத்துள்ள நபர்களும் எவ்வளவு இடைவேளை விட வேண்டும், மேடையிலிருந்து எவ்வாறு வெளியேறுவது போன்றவற்றை அவர்கள் தெரிந்து கொள்ளும்படியாக சனிக்கிழமை காலையில் வாடகைகளுக்கு எடுத்த முன்சிபல் மைதானத்தில் ஒரு பெரிய குழுவாக அவர்கள் எல்லோரும் ஒன்று கூடு என்பது திட்டம். இறுதிகள் சரி செய்யப்பட்டு தொழிலாக இருக்கும்படியாக பொறுப்பளிக்கின்றவர்கள் அநேக சாட்சிகளை ஒன்றாய் சேர்க்கும் போது அப்போது அவர்கள் பிடித்து கொள்ள வேண்டிய அநேக விவரங்கள் இருந்தன. அன்றைக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருந்தது. ஜம்போ டாரன் என்றப்பட்ட ஒரு பெரிய திரையில் கட்டப்பட வேண்டிய முழு தயாரிப்பு முன்பே பதிவு செய்யப்பட்ட பகுதிகளை சார்ந்திருந்தன. இந்த பதிவு செய்யப்பட்ட பகுதியில் முழு தயாரிப்புக்கும் மிக நுட்பமாயிருந்தது. அவைகளை ஒன்றாய் கட்டப்பட்டிருந்தது. மட்டுமல்ல, ஒவ்வொரு தொலைக்காட்சியிலும் பகுதியிலும் அடுத்த நிகழ்ச்சியிலும் ஆறிமுகப்படுத்த வேண்டும். முழு தயாரிப்பு சார்ந்திருந்த தாங்கம் அரம்பிய உலக்காட்சி கொடுக்க வேண்டும். ஜம்போட்டோ டொரன் செய்யப்படவில்லை. திட்டத்தின் முதலிருந்து கடைசிக்கு தாங்கள் நகர்ந்த போது அது வேலை செய்யவில்லை என எங்களுக்கு தெரியும். நிகழ்ச்சி நீராள நாங்கள் பார்த்து கொண்டிருந்த போது இது எங்கள் முயற்சிகளுக்கு அப்பால் இருக்கிறது என்பதை நாங்கள் அறிந்தோம். ஆனால் கீழே உள்ள அரங்கத்தில் 3000 இளம் வயதான மக்கத்தான் பலன்களில் ஒன்று எங்களுக்கு இருக்கிறது என்பதை நாங்கள் அறிந்தோம். கீழே போய் நடந்து கொண்டிருப்பதை என்பதை அவர்கள் கூறி அவர்கள் விசுவாசத்தை இழக்க வேண்டும் என பின்னர் பார்வையாளர் அரங்கத்திற்கு நுழைவதற்கு ஒரு மணி நேரத்திற்கு முன்பு 3000 இளம் வயதினர் தரையில் முழங்கால் இட்டப்பட்டு ஒன்று சேர்ந்து ஜெபித்தார்கள். ஜம்போ டாரன்ஸ் தரிப்படுத்த என்ன செய்ய வேண்டும் என்று தெரிந்து கொள்ள அதில் பணியாற்றி கொண்டிருப்பவர்களுக்கு உணர்த்த வேண்டும் என அவர்கள் ஜெபித்தார்கள். நேரம் குறைவாக இருப்பதால் அவர்களால் செய்ய முடியாததை அவர்களுடைய பரலோக பிதா செய்ய முடியும் அவர்கள் கேட்டார். அதை பற்றி எழுதிய ஒரு பின்னர் சொன்னார், அந்த ஜெபத்தை இளம் வயதினர் ஒருபோதும் மறக்க மாட்டார்கள். தரைக்கர முரட்டாக இருந்தாலும் அல்ல, ஆனால் ஆவி அவர்களுடைய எலும்புகளில் இலகை வைத்ததால் பிரச்சனை கண்டுபிடிக்கப்பட்டதாகவும் சரிப்பட்டதாகவும் என்று விரைவிலே வல்லுநர் ஒருவர் வந்து அவரிடம் சொன்னார். அதிர்ஷ்டம் என அவர் எண்ணினார். ஆனால் அந்த இளம் வயதினர் எல்லோருக்கும் நன்றாக தெரியும். அந்த மாலை நாங்களில் முனிசிபல் மைதானத்திற்குள் நுழைந்த போது அன்றை பிரச்சனையை பற்றி எங்களுக்கு எதுவும் தெரியாது. பின்னர் அவரை பற்றி நாங்கள் அறிந்தோம். ஆயினும் நாங்கள் கண்டவை அழகான மேற்கூடப்பட்ட நான் பார்த்த சிறப்பாற்றவில் ஒரு நிகழ்ச்சியா இருந்தது. அங்கிருந்து அனைவராலும் உணரப்பட்ட ஒரு மகிமையான சக்திய வாய்ந்த ஆவியை இளம் வயதினர் பிரகாசித்து செய்தனர். எங்கு நுழைய வேண்டுமோ, எங்கு நிற்க வேண்டுமோ, அவர்கள் சுற்றிலுள்ள கலைஞர்களுடன் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை அவர்கள் அறிந்திருந்ததாக தோன்றியது. அவர்கள் ஒத்தகை பார்த்தால் குறைக்கப்பட்டது என்பதையும் முழு குழுவுடன் அநேகர் ஒத்தகை பார்க்கவில்லை என்பதையும் நான் அறிந்த போது நான் அதிசயம் அடைந்தேன். யாருக்கும் தெரிந்திருந்தது. உண்மையிலே கர்த்தர் வித்தியாசத்தை உண்டு பண்ணினார். அவருடைய ராஜ்யத்தின் நிலையத்தில் அகலத்தையும் கரத்தால் எவ்வாறு ஊக்குவிக்கும் வழிகாட்டவும் முடியும் என்பதை பற்றி வியப்புற நான் ஒருபோதும் நிறைத்ததில்லை. இருந்தும் ஒரு தனிப்பட்டவரை குறித்து அல்லது ஒரு கலாச்சார கொண்டாடத்துக்கோ அல்லது ஒரு ஜம்போ செட் ராணுவக்கோ உணர்த்தலை கொடுக்க நேரமாக இருக்கிறது. உண்மையிலே அவரால் முடியும், அதை அவர் செய்கிறார் என்பது எனதுடைய சாட்சியாக இருக்கிறது. என்னுடைய சகோதர சகோதரிகளே, நாம் எல்லோருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் இருக்கிறார். அவர் நம்மை நேசிக்கிறார். நம்ம ஆசீர்வதிக்க அவர் விரும்புகிறார். அவருடைய உதவியை நாட நாட அவர் எதிர்பார்க்கிறார். அவர் நமக்கு வழிகாட்டி நம்மை வழிகாட்டி நடத்தும் போது, நமது ஜெபங்களை கேட்டு நமக்கு பதிலளிக்கும் போது நமக்காக அவர் விரும்புகிறார். சந்தோஷத்தையும் இங்கேயும் இப்போதும் நான் காண்போம். நமது வாழ்க்கையில் அவரது ஆசீர்வாதங்களை நாம் அறிய கூடவும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமென்.